الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا وحبيبنا وشفيعنا مولانا محمد خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وعلى جميع عباد الله الصالحين وجميع المسلمين والمؤمنين كلهم اجمعين اما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وهو اصدق القائلين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد كتبنا في الزبور من بعد الذكر ان الارض يرثها عبادي الصالحون آمنت بالله صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والحمد لله رب العالمين وقال نبينا المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أتدرون أكثر ما يدخل الجنة تقوى الله وحسن الخلق أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், சகல வல்லமையும் பொருந்தியவன், ஆக்க அளிக்க முழு சக்திக்குரியவன். அவனை நம்பியோரை அவன் கைவிடுவதில்லை. அவனோடு பகைத்து கொண்டவர்கள் யாரும் சரித்திரம் படைத்ததும் இல்லை. அவன் கேட்டும் தருகிறவன், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். ஏந்தப்பட்ட கைகள் வெறும் கைகளாக திரும்புவதும் இல்லை. அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்ததன் பின்னால் இந்த உலகமும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உருவாக காரண கருத்தான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தினர்களான அகலுல் பைத்தினர்கள் மீதும், அவர்களின் சன்மார்க்கத்தின் சத்திய சீலர்கள் என்று வர்ணிக்கப்பட்ட சஹாபா பெருமக்கள் மீதும், தரணி போற்றுகின்ற சாபிஊன்கள் மீதும், சன்மார்க்கத்தின் காவலர்களாக வர்ணிக்கப்படுகின்ற முஜ்தஹிதான இமாம்கள், அல்லாஹுவின் நிறை நேசர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட அவுலியாக்கள், சன்மார்க்கத்தின் போதகர்களாகவும் இந்த சமூகத்தின் காவலர்களாகவும் அடையாளப்படுத்தப்பட்ட இறை நேசர்களான நம்முடைய மஷாயிகுமார்கள், நாம் கரம் பிடித்திருக்கக்கூடிய நம்முடைய குருமார்கள், மௌத்து வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் நாம் துவாவுக்காக கடமைப்பட்டுள்ளோமோ அத்தனை உள்ளங்கள் மீதும், குறிப்பாக இந்த கொத்துபா மஜிலிஸிலே, இந்த மஸ்ஜிதிலே குளிர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுக்கு சாந்தியும் சமாதானமும் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய பெருமக்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூமிங்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவியுள்ளார்களோ அவைகள் அத்துணையும் மௌத்து வரை எடுத்து நடக்கும்படியும், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்தெந்த கருமங்களை வாழ்விலே தவறு நடவுங்கள் எச்சரித்துள்ளார்களோ அந்த விடயங்களையும் மௌத்து வரை முழுமையாக தவறு நடந்து கொள்ளும்படியும், அற்ப அடியானாக எனக்கு முதலாவதாகவும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமிங்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். முத்தான 30 நிமிடங்களை நான் உங்களுக்கு முக்கியமான சில பாடங்களை இந்த குத்துபாவிலே எடுத்து சொல்லலாம் என்று விரும்புகிறேன். நான் மேலே ஓதிய குர்ஆனுடைய வசனம், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தன் வல்லமையை இரண்டு பகுதிகளாக, தன்னுடைய குதிரத் என்கிற சக்தியை இரண்டு பிரிவுகளாக அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகிறான். ஒன்று நுபுவத் என்கிற ஒரு சக்தியாகும்,
நுபுவத் என்கிற ஒரு வல்லமையாகும், இரண்டாவது விலாயத் என்கிற ஒரு சக்தியாகும். நுபுவத் என்றால் நாம் எல்லாம் அடிப்படையாக படித்திருப்பது நபித்துவம் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வகி வரும். அவர்கள் ஆண்களாக இருப்பார்கள், அவர்கள் சமூகத்திலே தீர்க்க தரிசிகளாக அடையாளப்படுத்தப்படுவார்கள். அவர்களுக்கு கடந்த காலங்களும் நிகழ்காலங்களும் எதிர்காலங்களும் பொன்னானதாகவே அமைய பெற்றிருக்கும். அவர்களுடைய வம்சங்கள் எல்லாம் தூய்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சமூகத்திலே போற்றப்படுகின்ற மனிதர்களாக அல்லாஹ்வுடைய அடையாளம் காணப்பட்ட சமூகமாக அவர்கள் இருப்பார்கள். இப்படி நபிமார்களுடைய வர்ணனைகளை நாங்கள் இமாம்களுடைய கருத்துகளிலே படித்திருக்கிறோம். ஆண்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து அவர்களுக்கு வகி வரும், ஜிப்ரைல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய தொடர்பு உண்டு. இப்படிப்பட்டவர்கள் நுபுவத்துக்குரியவர்கள். அது ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இருந்து இறுதி தூதரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் அந்த முறையை அந்த சக்தியை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நுபுவத்தின் வருகை முடிந்து விட்டது. ஃபலா ரிஸாலத வலா நுபுவத மின் பஅதி, எனக்கு பின்னால் இனி நபித்துவம் என்பது இல்லை, ரிஸாலத் என்பது இல்லை, என்னோடு அல்லாஹ் முடித்து விட்டான், முத்திரையிட்டு விட்டான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வரியிலேயே அதை நமக்கு ஊர்ஜிதமாக கற்று தந்து விட்டார்கள். இனிமேலும் இனி கியாமத்து நாள் வரைக்கும் நபிமார்கள் வருவதில்லை, ரசூல்மார்கள் வருவதில்லை, நாயகத்தோடு அது முடிந்து விட்டது என்பதுதான் நம்முடைய அக்கீதா. யாராகிலும் இனிமேலும் ஒரு நபி வருவாரு, இனியும் ஒரு ரசூல் வருவாரு சொல்லி சொன்னான்டா போச்சு அவன மார்க்கம். நல்லோர்களே, தீதவிகளே, இது நுபுவத்தோடு சம்பந்தமானதாகும். இரண்டாவது விலாயத் என்கிற ஒரு சக்தியாகும். இந்த விலாயத் என்கிற ஒரு பாடத்தை நாங்கள் பொதுவாக படிக்கும் பொழுது வழித்தனம் இறைநேசத்தனம் என்று நாம் சொல்லுகிறோம். அந்த வகையிலே இந்த விலாயத் என்கிற அந்த பாபு, அந்த கதவு, அதனுடைய தொடர்பு கியாமம் வரைக்கும் அல்லாஹ் அதை திறந்தே வைத்திருக்கிறான். விலாயத்துடைய பாடம் இருக்கிறது அல்லவா, அது ஆழமானது. சொல்லுவார்கள், சரீரத்துடைய இல்மை விட ஹக்கீக்கத்துடைய இல்முக்கு சக்தி கூட. சரீரத்துடைய இல்மு மார்க்கத்தின் சட்ட திட்டங்களை படிக்கும் சட்டங்களாகும். ஆனால் ஹக்கீக்கத்துடைய இல்மு இருக்கிறது அல்லவா, அது மனிதனை தூய்மைப்படுத்தி அவனை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வோடு இணைக்கின்ற ஒரு தொடர்பாகத்தான் ஹக்கீக்கத்துடைய ஞானம் அமையப்பட்டிருக்கிறது என்று ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். மௌரூஃபுல் கருகை என்கிற ஒரு பெரிய மகான் ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆசான் தான் சிர்ரு ஸுக்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள். இருவரும் ஒரு உறவுக்காரர்கள். சிர்ரு ஸுக்தி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியுடைய மகன் தான் ஜுனைதுல் பக்தாதி ரதியல்லாஹு தஆலா அவர்கள். மாமனும் மருமகனும் இருவரும் ஒரே மஜார் ஷரீஃபில் தான் பக்தாதிலே அவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடங்களை நாங்கள் போய் கண்ட அடிப்படையில் சொல்லுகிறோம். இவர்களுக்கெல்லாம் மூத்த ஆசானாக ஹிஜ்ரி 200 ஆண்டு கால பகுதியிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு பெரிய மகான் தான் மஅரூஃபுல் கருகை ரதியல்லாஹு தஆலா அவர்கள். அப்படி என்றால் குதுப் நாயகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஷேகனா முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரதியல்லாஹு அவர்கள், அதே போல ஷேகுல் அக்பர் என்று வர்ணிக்கப்படுகின்ற சாதுல் நாயகம் அபுல் ஹசன் அலியுல் சாதிர் ரதியல்லாஹு அவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏறத்தாழ 300-400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பெரிய மகான் தான் மஅரூஃபுல் கருகி ரதியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களை அவர்களுடைய மாணவர் கனவில் கண்டார். அவர் வஃபாத்தான பிறகு மஅரூஃபுல் கருகை ரதியல்லாஹு அவர்களை அவர்களுடைய மாணவர் கனவிலே காண்கிறார். இந்த மாணவர் கேட்கிறார் தன்னுடைய உஸ்தாதிடத்திலே, நீங்கள் குளிப்பாட்டப்பட்டு கபன் செய்யப்பட்டு தொழுகை நடாத்தப்பட்டு கபருக்குள் உங்களுடைய ஜனாதா வைக்கப்பட்டதன் பின்னால் உங்களுக்கு என்னென்ன காட்சிகள் என்னென்ன நிகழ்வுகள் நடந்ததை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஜனாதாவை நீங்கள் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டும் சமயத்திலே உங்களுடைய சத்தங்களும் உங்களுடைய இறைச்சல்களும் என்னுடைய காதுகளை வந்து கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. சுப்ஹானல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஜனாசாக்களை குளிப்பாட்டுகிற சமயத்தில் அதனுடைய எலும்புகளை அதனுடைய உடல் உறுப்புகளை மெதுவாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உயிரோடு இருப்பவருடைய ஒரு எலும்பை அவருடைய உடல் உறுப்பை வேகமாக நீங்கள் அமுக்கினால் அழுத்தினால் என்ன வலி ஏற்படுமோ அது போன்ற உணர்வு அந்த ஜனாசாவுக்கு உண்டு. ஆனால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டும் சமயத்தில் உங்களுடைய சப்தங்கள் எல்லாம் என் காதுகளிலே ஒலிக்கப்பட்டதை நான் பார்த்தேன். என் ஜனாசா கபன் செய்யப்பட்டு முசல்லாவை நோக்கி எடுத்துச் செல்லும் சமயத்தில் வானுலகத்திலிருந்தெல்லாம் மலக்குகள் என் தொழுகைக்காக சமூகம் தந்திருந்ததை பார்த்து என் ரப்புக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்திக் கொண்டேன். கபருக்குள் என்னுடைய ஜனாசா வைக்கப்பட்டதன் பின்னால் நடந்தது என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இரண்டு மலக்குகள் வந்தார்கள், என்னிடத்திலே வந்து கேட்டார்கள், மன் ரப்புக, உனது நாயன் யா என்று கேட்டார்கள். நான் அதற்கு பதில் சொன்னேன், ரப்பி மஹ்ரூப் என்று சொன்னேன். எப்படி? ரப்பி மஹ்ரூப், என்னுடைய ரப்பு மஹ்ரூப் என்று சொன்னேன். வமன் நபியுக்க, அல்லது மாதா தகூல் ஃபி ஹாதர் ரஜுல், இவரை பற்றி என்ன சொல்லுகிறாய், அல்லது உனது நபியார் என்று இரண்டாவது கேள்வி வைத்த பொழுது என்னுடைய நபியும் மஹ்ரூப் என்று சொன்னேன். உங்களது மார்க்கம் என்று கேட்டார்கள், என்னுடைய மார்க்கம் மஹ்ரூப் என்று சொன்னேன். உனது வழிகாட்டி எது என்று கேட்டார்கள், எனது வழிகாட்டியும் மஹ்ரூப் என்று சொன்னேன். இப்படி கபர்ல கேட்கப்படுகிற எல்லா கேள்விக்கும் மஹ்ரூப் மஹ்ரூப் என்றுதான் அவர் பதில் சொல்லுகிறார். மாணவருக்கு பெரிய ஆச்சரியம், அல்லாஹ் யாரு? அல்லாஹ் மஹ்ரூப். நபி யாரு? நபி மஹ்ரூப். உன்ன மார்க்கம் யாரு? மார்க்கம் மஹ்ரூப். உன்னுடைய வேதம் என்ன? வேதம் மஹ்ரூப். பேர் என்ன? உன்னுடைய பேர், உன்னுடைய பேரும் மஹ்ரூப். அப்ப அல்லாவும் அவரூபும் நபியும் அவரூபும் மார்க்கமும் அவரூபம் சொன்னா நாமளா இருந்த மண்ணை குழம்பிடும். இது என்னடா, இது அல்லாஹ் ரப்பி சொல்லணும், முஹம்மது நபி சொல்லணும், இஸ்லாம் தீனி சொல்லணும், காபத்துல்லா கிபிலத்தி என்று சொல்லணும், அல் குர்ஆன் இமாமி என்று சொல்லணும். இதை எங்கட தல்கி இல்ல, எங்கட இமாம்கள் எங்களுக்கு சொல்லி தருவதை நாங்கள் படித்திருக்கிறோம். அப்ப இவர் எல்லாமே மஹ்ரூப் மஹ்ரூப் என்று சொல்லும் பொழுது இந்த மாணவர் கேட்கிறாரு, உஸ்தாதை பார்த்து கனவுல மலக்குகளுக்கு நீங்க மஹ்ரூப் என்று சொன்ன பொழுது அந்த மலக்குடைய நிலைப்பாடு எப்படி இருந்தது என்று கேட்டார்கள். உடனே அந்த மஹ்ரூபுல் கர்ஹி ரதியல்லாஹு தர்கள் திருப்பி விட்டு சொன்னார்களாம், அந்த முன்கர் நக்கீர் அலைஹிமா மினல்லாஹி ஸலாம், அந்த ரெண்டு மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், இது புதிய ஆச்சரியமாக இருக்கிறது. உன்னை பற்றி கேட்டால் மஹ்ரூப் என்று சொல்கிறார், நபியை பற்றி கேட்டால் மஹ்ரூப் என்று சொல்கிறார், இது என்ன பதில் ரப்பே என்று மலக்குகள் கேட்ட பொழுது அல்லாஹ்வும் சொன்னான், ஹாதல் அபுது மஹ்ரூப், இந்த அடியான், இந்த அடியானும் மஹ்ரூப் தான் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து மஹ்ரூப் என்றுதான் வந்தது என்று அறிஞர்கள் இந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். இதற்கு விளக்கம் எழுதும் பொழுதுதான் சொல்லுகிறார்கள், மஹ்ரூப் என்றால் மீம் ஐன் ராவ் வாவ் பாவ், மஹ்ரூப் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புகழப்பட்டவர், அறியப்பட்டவர், எல்லோராலும் தெரியப்பட்டவர் என்பதுக்கு அந்த வார்த்தை சரி.
www.acmyc.com
மௌரூப் என்றால் அதனுடைய அர்த்தம் எல்லோராலும் தெரியப்பட்டவர். அப்ப மலக்குகள் கேட்கிறார், யாரு? என்ன கேள்வி? உன் ரப்பு யாரு? கேட்ட உடனே மௌரூப்புள் கருகிறது எப்படி பதில் சொல்றாங்க, என் ரப்பு எல்லோராலும் தெரியப்பட்டவன், சரியா? அப்புறம் உனது நபி யாருன்னு கேட்ட உடனே எடந்த நபி, எல்லோராலும் தெரியப்பட்டவர்கள். உனது மார்க்கம் என்ன? எல்லோராலும் தெரியப்பட்ட மார்க்கம் தான் எனது மார்க்கம். உனது வேதம் என்ன? எல்லோராலும் தெரியப்பட்ட அறிமுகப்படுத்தப்பட்ட வேதம் தான் எனது வேதம் என்று சொன்னால் சரியான பதில் தானே, எல்லோராலும் அறிமுகப்படுத்தப்பட்ட தெரியப்படுத்தப்பட்ட ரப்பு தான் என் ரப்பு என்று சொன்னால் யாரு? அல்லாஹு ரப்பி என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை தான் அந்த மஹ்ரூப் என்ற வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. அதெல்லாம என் ரப்பு மஹ்ரூப் தான், நான் தான் அல்லாஹ்னு சொல்றது அர்த்தம் அல்ல. எனவே இந்த வலிமார்கள் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் அவர்களுடைய ஞானங்கள் இதுதான் ஹக்கீக்கத்துடைய இன்னும் என்று சொல்லப்படும். ஷரியத்துடைய பார்வையில மார்க்கத்தின் சட்டமாக வெளியும் படும் பொழுது அல்லாஹ் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் மஹ்ரூப் என்று சொன்னால் அது அர்த்தமில்லாத பதில் அல்லவா என்று சரியத்து சொல்லும். ஆனால் அதனுடைய ஆழமான கருத்து என்ன? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் ரப்பு அறிமுகப்படுத்தப்பட்டவன், எல்லோராலும் தெரியப்படுத்தப்பட்டவன், என் ரப்பு எல்லோருக்கும் தெரியும், அதை நான் சொல்ல வேண்டிய உங்களுக்கு அவசியம் இல்லையே என்று சொன்னால், அங்கே அல்லாஹ் ரப்பி என்று சொல்லுகின்ற அப்படி என்றால் அந்த வார்த்தையின் அர்த்தம் அல்லாஹ்வோடு ஐக்கியமானவர்களுக்கு தான் அந்த வார்த்தை புரியும். இதுதான் அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பண்பாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இப்ப உள்ள காலம் அறிவும் அறிவியலும் முத்தின காலம். இப்போ உள்ள காலம் அறிவும் அறிவியலும் முத்தின காலம். இப்போ உள்ள காலம் இந்த அறிவுக்கும் அறிவியலுக்கும் புலப்படாத ஒரு அம்சம் ஒன்று உண்டு, நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அறிவுக்கும் அறிவியலுக்கும் ஒத்து வராத அல்லது புலப்படாத, எட்டிக்கொள்ள முடியாத ஒரு அம்சம் ஒன்று உண்டு, அதுதான் சூபிசம், அதுதான் அதாவது இறை ஞானம், அதுதான் ஆன்மீகம் என்று சொல்லப்படுகின்ற அம்சமாகும். சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, சரிகாடு சொல்றாங்க, பைஅத்னு சொல்றாங்க, ஹலராடு சொல்றாங்க, மௌலிதுன்னு சொல்றாங்க, என்ன அது நமக்கு விளங்க மாட்டுக்கிறே அப்படின்னு சொல்றாங்க. அதை உள்ள வந்து பார்த்தாதான் மனிதனை புனிதனாக்கக்கூடிய ஒன்று சொல்லுகிறேன். இமாம் சாஃபிட்டி ரஹ்மஹுல்லா உங்க எவ்வளவு பெரிய அறிஞர் தெரியுமாங்க, ஆலிமு குறைஷின் குடும்பத்தில ஒரு ஆலிம் பிறப்பாரு, அறிவால சூழ்ந்து கொள்வார், இந்த பூமியையே அறிவால சூழ்ந்து கொள்வார். ஹிஜ்ரி 150 பின்னால இந்த உம்மத்துக்கு வரப்பிரசாரமாக கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு சொத்துதான் இமாம் சாஃபிட்டி ரஹ்மஹுல்லா அவர்கள். தெரிந்து கொள்ளுங்கள், 54 வயசு வரைக்கும் வாழ்ந்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்து இந்த மண்ணிலிருந்து அவர்கள் வஃபாத்தாகி ஏறத்தாழ 150 வருஷங்களுக்கு பின்னால் இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரப்பிரசாரமான ஒரு ஞான கடல் தான் இமாம் சாஃபிட்டி ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவர்கள். அறிவு கடல், தாயுடைய வளர்ப்பிலே வளர்ந்தவர்கள், 2 மக்காவிலே வாழ்ந்தவர்கள், மக்காவிலே மினாவிலே மஸ்ஜிதுல் ஹைப் என்ற ஒரு பள்ளிவாசல் இன்னும் இருக்கிறது, அது ஷாபி இமாம் அவர்களுடைய வீட்டின் ஓரப்பகுதியாகும். தெரிந்து கொள்ளுங்கள், மஸ்ஜிதுல் ஹைப் மினா பள்ளிவாசல் ஜம்ராவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல் இமாம் ஷாபிஜி ரஹ்மஹுல்லா அவருடைய அல்லசல் வீடாகும். அல்லாஹ்வுடைய வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரனாக இமாம் சாஃபிட்டி ரஹ்மஹுல்லா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவங்களோட தாயார் தன் மகனை படிக்க வைப்பதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, மக்காவுக்கு வந்து என்ன செய்வார்கள், படிப்பதற்கு பிள்ளைக்கு புஸ்தகம் இல்லை, பேப்பர் இல்லை, வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல போயிட்டு என்ன செய்வாங்க, தன் மகனுக்கு காகித தாள்களை புரட்டி கொண்டு வந்து மகனுடைய கையில் கொடுத்து இதிலே எழுதி படி வாப்பா என்று என்ன சொல்லுவார்கள். படித்து பட்டம் பெற்று 1000 பொற்காசுகளோடு மகன் வாசலிலே வந்த சமயத்திலே நம்ம பிள்ளைகளா இருந்தா நாங்கள்லாம் சிரிச்ச முகத்தோடு பிள்ளைகளை கட்டி அணைத்து பைசாவோடு அந்த பிள்ளைகளை அரவணைத்துக் கொள்வோம். 1000 பொற்காசுகளோடு வாசல் படியிலே படித்து முடித்து விட்டு வந்த இமாம் ஷாஃபிஈ ரஹ்மஹுல்லா அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், காசுக்கு அடிமையாகிவிடக் கூடாது, இந்த 1000 பொற்காசுகளை கொண்டு போய் தானம் செய்துவிட்டு தர்மம் செய்துவிட்டு வீட்டுக்குள் வா என்று தாய் தன் மகனை அழைப்பார்களாக இருந்தால் தாயுடைய வளர்ப்பும் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சஹீஹுல் புகாரி இமாம் அவர்களுடைய சஹீஹுல் புகாரி என்கிற நூலின் ஆசிரியர் தான் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள். இந்த உம்மத்துக்கு வரப்பிரசாரமாக கிடைக்கப்பட்ட ஹிஜ்ரி 200 பின்னால் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஞான கடல் தான். பிறவில பிறக்க போச்சிலேயே கண் பார்வை தெரியாது, எப்படி பிறக்கத்துல கண் பார்வை தெரியாது, தாயுடைய துவா பரக்கத்து இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்களை கனவிலே கண்டு அவர்கள் இப்ராஹிம் அலைஹி சலாம் அவரிடத்திலே அவர்கள் தன்னுடைய மகனுக்கு பார்வை கிடைக்க வேண்டும் என்று புலம்பிய சமயத்திலே இப்ராஹிம் அலைஹி சலாம் அவர்கள் புகாரி இமாம் அவர்களுடைய தாயுடைய கனவிலே சுபோசோபனம் சொன்னார்கள், உங்கள் மகனுக்கு அல்லாஹ் ஞான பார்வையை திறந்து கொடுப்பான், இந்த உலகத்திலே குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஒரு நூல் தொகுக்கப்படும், அவருடைய அந்த நூல் கியாமம் வரைக்கும் அல்லாஹ்வினால் கபூல் செய்யப்படும் என்று இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுபோசோபன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தாங்க. சுபஹானல்லாஹ், காலை கண் விழிக்கிறார், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கண் பார்வை தெளிவாகிறது. அவர்கள் தொகுத்த நூல் தான் சஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படுகிற நூலாகும். குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இன்று மதிக்கப்படுகிற நூலாகும். இப்படி இறை நேசர்கள் எல்லாம் சரியத்தோடு மாத்திரமல்ல ஹகீக்கத்தோடு இணைந்துதான் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர்கள். எனவே ஷரீஅத்து மார்க்கத்துடைய சட்டங்களை மட்டும் படிக்கிறது போதாது, ஹகீகத் என்கிற அந்த ஞானங்களையும் நாம் உள்வாங்கிக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த ஞானமும் அதனுடைய சிறப்புகளும் இந்த உள்ளத்திலே பிரகாசமாக ஜொலிக்கும். அப்பொழுது தரீக்கத் என்றால் என்ன, பைஅத் என்றால் என்ன, அதனுடைய ரகசியம் புரியும். அது இல்லாம ஹகீகத் இல்லாம அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சரியாட்ட மட்டும் படிச்சு கொண்டு நீங்க என்னத்தை பேசினாலும், கரண்ட் இல்லாத நேரத்துல சுவிட்ச போட்டு ஒன் ஆஃப் பண்ணினாலும் லைட் பத்தாது தெரிஞ்சு கொள்ளுங்கோ, சுவிட்ச ஒன் பண்றேன் ஓப் பண்றேன் ஒன் பண்றேன் ஓப் பண்றேன், சரியாட்டு மட்டும் இருக்கிறது ஹகீகத் இல்லை, ஹகீகத் இல்லைன்னு சொன்னா அந்த லைட் பத்தாது அந்த பல்பு பத்தாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நல்லோர்களே சீதவிகளே, அந்த ஹகீகத்துடைய ஞானத்தை குருவாக கொண்டவர்கள் தான் சாதுலி நாயகம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சாதுலி நாயகம் அவர்கள் யார்? ஹிஜ்ரி 500 பொழுது இந்த உம்மத்துக்கு முஜத்திதாக, இந்த உம்மத்துக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இறைநேசர் தான். 85 வருஷ காலங்கள் இந்த பூமிக்கு மேலால வாழ்ந்தார்கள். துல்காதா மாதமான இந்த மாதத்துடைய பகுதியில் தான் அவர்கள் அல்லாஹ்வுடைய அழைப்பை ஏற்று சென்றார்கள். 85 வருஷ காலங்கள். இவர்களும் சாமானியமானவர்கள் அல்ல, இவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே தன்னை ஐக்கியமாக்கிக் கொண்ட நல்லோர்கள், தன்னை நம்பியோர்களை, தன் கரம் பிடித்தவர்களை, தன் பக்க வந்தோர்களுக்கெல்லாம் அவர்கள் சீரான வழிகாட்டியவர்கள். யாரும் கூட்டம் போட்டு ஆள் சேர்க்கவில்லை அந்த இறைநேசர்கள். தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்துல ஏதாவது கூட்டம் போடணும்னு சொன்னா ஒன்று காசு கொடுத்து ஆள் கூப்பிடுவான், இல்லாட்டி சாப்பாடு கொடுத்து ஆளை கூப்பிடுவான் இல்லையா. இந்த இடத்துல மீட்டிங் நடக்குது, நீங்க வாங்க, உங்களுக்கு உதவி எல்லாம் தண்ணுவோம், சோறு தருவோம், சாப்பாடு தருவோம் அப்படின்னு சொன்னா அதுக்காக வேண்டி செய்யும் சக்கள் கூடும். இந்த இமாம்களோ இந்த இறைநேசர்களோ யாரும் தன் சொந்தத்துக்காக தன் தேவைக்காக மக்களை கூட்டியவர்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து மக்கள் அவர்களை படையெடுத்தவர்கள், அவர்களுடைய நற்குணங்கள் ஈர்க்கப்பட்டு அவர்களுடைய நனுமுனாக்கள் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்களுடைய கரம் பிடித்து அல்லாஹ்வுடைய அந்த மேன்மையான நெருக்கத்தை பெறுவதற்கு அந்த மக்களை நாடி போனார்கள். தரீக்கத் என்றால் சொல்லுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாதை. அதெல்லாம குர்ஆனையும் ஹதீஸையும் விட்டு போட்டுட்டு வேற ஒரு மார்க்கத்தின் பக்கம் செல்வதுதான் தரீக்கத் என்று சில பேர் நினைக்கிறாங்க. செல்வது என்பது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மடத்தனம், அது ஒரு மடத்தனம். நல்லோர்களே சீரவிகளே, சில சட்டத்திட்டங்கள் உண்டு, அதனுடைய ரகசியமும் அதில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் நீங்கள் ஒன்று சொல்லுகிறேன். இப்ப ஜும்மாவுக்காக ஒருவர் வருகிறார், ஒரு சட்டம் சொல்லுகிறேன், ஜும்மாவுக்காக வருகிறார். ஜும்மாவுடைய சலாத்து ஜும்மா தொழுகை, ஜும்மாவுடைய தொழுகை 2 ரக்அத்துகள். 2வது ரக்அத்திலே இமாம் ருக்குவில் இருந்து ஏத்திதால் என்கிற அந்த நிலைக்கு வருவதற்கு முன்னால் ஒருவர் வந்து தொழுகையிலே வந்து சேர்ந்து கொண்டாராக இருந்தால் அவருக்கு ஜும்மாவுடைய தொழுகை கிடைத்துவிடும். 2வது ரக்அத்தில் ருக்குவில் இருந்து இமாம் தலையை தூக்குவதற்கு முன்னால வந்து இமாமோடு சேர்ந்து கொண்டால் அவர் ஜும்மாவுடைய தொழுகையில் அவர் ஈடுபட்டவராக மாறுவார். இமாம் ருக்குவில் இருந்து தலையை தூக்கிய பிறகு ஒருவர் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வருவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப கேள்வி சரியா, சும்மா சொல்லுங்கண்ணே, ஏத்திதாலுக்கு வந்து இமாம் முதலாவது சுஜூதில் இருக்கிறார், அல்லது 2வது சுஜூதில் இருக்கிறார், அல்லது அத்தஹியாத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் ஒருவர் தொழுகைக்கு வந்தார், நியத்து வைத்தார். எப்படி நியத்து வைக்க வேண்டும்? உசல்லி பர்ல சலாத்து ஜுமா என்றுதான் நியத்து வைக்க வேண்டும். உசல்லி பர்ல சலாத்து ஜுமா என்றுதான் நியக்க வைக்க வேண்டும். என் மீது கடமையான பர்லான ஜுமாவுடைய தொழுகையை நான் தொழுகிறேன் அப்படி நியத்து வைத்துதான் தக்பீர் கட்டுவாரு. தக்பீர் கட்டின பிறகு இமாமோட சேர்ந்து கொள்வார். எப்படி சேர்ந்து கொள்வார்? ஒன்றோ சுஜூதுல போவாரு, அது அத்தையாத்துல உட்காருவார். இமாம் தொழுகை முடித்த உடனே, சலாம் கொடுத்த உடனே இவர் எழும்ப வேண்டும். எழும்பின பிறகு இவர் 2 ரக்காத்துகள் தொழுவதா தெரிந்து கொள்ளுங்கள். இவர் எழுந்து 2 ரக்காத்து ஜும்மாவுடைய தொழுகையை தொழுவதா, அல்லது அவர் வேற என்ன தொழுகையை தொழுவதா? ஷரியத்துடைய சட்டம் சொல்லுகிறது அவருக்கு சலாம் கொடுத்த எழும்பி 4 ரக்காத்துகள் தான் கொள்ள வேண்டும். லுஹரைத்தான் அவர் கொள்ள வேண்டும், லுஹரைத்தான் அவரை கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, ஜும்மாவுக்காக நீயத்து வைத்தார், அவர் ஜும்மாவுடைய தொழுகை தொழவில்லை. லொஹரை தொழுதார், லொஹருக்கு நீயத்து வைக்கவில்லை. சிந்தித்து பாருங்க, ஒரு தொழுகைக்கு நீயத்து வைத்தார், அந்த தொழுகையை தொழவில்லை, இன்னொரு தொழுகையை தொழுதார், அதற்கு நீயத்து வைக்கவில்லை. இதுதான் மார்க்கத்தின் சட்டம். இதை நம்முடைய அறிவாலையோ அறிவியாலையாலோ புரிந்து கொள்ள முடியாது. இது என்னப்பா, இது நீயத்து வச்சா அந்த நீயத்துக்குரிய தொழுகைத்தான் தொழணும்னு சொல்லி அறிவு சொல்லும், அறிவியல் சொல்லும். ஆனால் மார்க்கத்துடைய சட்டம் சொல்லுகிறது, நீயத்து வைத்தாலும் ஜுமாவுடைய தொழுகை தொழுவதாக இருந்தால் இமாம் ஜமாத்தோடு ஜமாத்தாக தொழப்படுகிற ஒரு தொழுகைத்தான ஜமாத் அந்த ஜும்மாவுடைய தொழுகை. தனிய தொழுகிறதா இருந்தால்தான் நீங்க பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லையே, நீங்களும் கொஞ்சம் சேர்ந்தே தொழுகுவீங்க, நீங்க பிள்ளையும் சேர்ந்தே வீட்டில் தொழுகுவீங்க, அப்படி ஒரு நிலைமை வந்துவிடும். எனவேதான் ஜமாத்தாக கூட்டாக தொழப்பட வேண்டிய தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை. நீங்கள் அந்த கூட்டான தொழுகைக்கு ஒரு நேரம் தரப்பட்டிருக்கிறது, இரண்டாவது ரக்காத்துல ருக்குவுக்கு முந்தி நீங்கள் வந்து சேர்ந்து கொண்டால் தாராளமாக அந்த கூட்டாக தொழுகைக்குள்ள நீங்கள் உள்வாங்கப்பட்டு விடுவீர்கள். இரண்டாவது ரக்காத்து ருக்குவில் இந்த தலையை தூக்கியதன் பின்னால அந்த டைம் அந்த நேரம் தாண்டி போய்விட்டது. ஆனாலும் தொழுகைக்குள் நீங்கள் இணைந்து கொள்ள அந்த தொழுகையின் தக்பீர் நியத்தை தான் நீங்கள் வைத்து உள்ளே வர வேண்டும். ஆனால் தொழுதலும் சலாம் கொடுத்தவர் எழுந்தி நீங்கள் நான்கு ரக்காத்தில் உகரைத்தான் சொல்ல வேண்டும் என்று மார்க்கத்துடைய சட்டம் சொல்லுகிறது. இன்னொரு விளக்கம் இருக்கிறது அல்லாஹ்வுடைய நல்லடியார். பாருங்க, ஒரு காணி எல்லை, அந்த எல்லையிலே ஒரு வாழை மரம் இருக்கிறது, ஒரு வாழை மரம் இருக்கிறது. மார்க்கத்துடைய சட்டத்தை சொல்லித்தானே, அந்த வாழை மரம் என்ன செய்கிறது, அதனுடைய வேரில் இருந்து இன்னொரு குட்டியை என்ன செய்கிறது, அது வருகிறது. அந்த குட்டி எங்கே வருகிறது, அடுத்த காணியுடைய எல்லைக்குள் வருகிறது. இப்ப நம்ம காணியும் அடுத்த வீட்டு காணியும் பொது சவுருண்டு இருக்குது. மூளையில ஒரு வாழை மரத்தை நாட்டணும், வாழை மரத்தை நாட்டணும், அதிலிருந்து ஒரு குட்டி அடுத்த காணிக்குள் விடுத்து வருகிறது. இப்ப இதுவும் வளர்ந்து, இதுவும் வளர்ந்து, அதுவும் வளர்ந்து, ரெண்டும் கொலை போட்டு விட்டது வாழைக்கொலம். இப்ப பிரச்சனை, நம்ம ஆள் சொல்ற அதே அது மரம் ஏண்ட மரம், அந்த மரம் ஏண்ட மரம், அதனால இந்த வாழைக்கொலை ஏண்ட கொலை அப்படி சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, அடுத்த வீட்டு கோழி அறுத்து மாட பேர்ல கட்டம் கொடுக்கிற மாதிரி நம்ம காணிக்குள்ள வளர்ந்த மரத்தை பார்த்து நீ ஆட்டைய போட போறியாடு அவன் கேட்பான். இப்ப விளங்குற சட்டம், இப்ப இந்த வாழை கொலை யாருக்கு சொந்தமானது? இந்த வாழை மரம் உண்மையிலேயே இந்த வாழை குட்டியிலிருந்து தாய் மரத்தில் இருந்தால் அது வளர்ந்தது. ஆனா வித்தியாசம் என்ன, அந்த காணிக்குள்ள அது என்ன செய்ய வளர்ந்திருக்கிறது, அதுவும் கொலையும் போட்டு விட்டது. இப்ப இந்த வாழை கொலைக்காக வேண்டி கொலை நடக்க போகுது. எப்படி வாழை கொலைக்காக வேண்டி கொலை நடக்க போகுது? இவனும் கத்திய தூக்கிறான், அவனும் கத்திய தூக்கிறான். வாழைய கொலை வெற்றதா, ஆளை வெற்றதா? கொலைய வெற்றதா, வாழை கொலைய வெற்றதா, ஆளை வெற்றதா? அப்படி இது பிரச்சனை. மார்க்க தீர்ப்புக்காக இமாம் சாஹிப்ட வந்தாங்க. இமாம் சாஹிப் மார்க்கத்தை படிச்சவர், மாஷா அல்லாஹ், அழகான தீர்ப்பை சொல்லி கொடுத்தார். இது நான் சொல்லவில்லை, சட்ட மேதைகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இங்க பள்ளிவாசல் இமாம் சொன்ன சட்டம் அல்ல, இமாம்கள் அபு ஹனிபா இமாம் போன்றவர்கள், ஹனபி இமாம் அவர்கள் எல்லாம் இதை சட்டமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். அவங்க சொல்றாங்க எப்படி தெரியுமா, அடுத்த வாழ மரமும் இவருக்கு தான் சொந்தம். அடுத்த வாழ மரம், அடுத்த காணிக்குள் வளர்ந்த வாழ மரமும் இந்த தாய் மரத்துக்குரிய அந்தவருக்கு தான் சொந்தம். அதில் காய்த்த அந்த வாழக்குலையும் இவருக்கு தான் சொந்தம். அப்போ ஆனா ஒரு நிபந்தனை, அடுத்த காணிக்குள் இவருடைய மரம் வளர்ந்து கொலை போட்டதற்காக வேண்டி ரெண்டல் ஒன்று கொடுக்க வேண்டும், கூலி ஒன்று கொடுக்க வேண்டும். என்ன உன காணிக்குள்ள என்ன மரம் வளர்ந்திக்கிறி, அதனால அந்த மரத்துக்காக வேண்டி நான் உனக்கு கூலி தருகிறேன் என்று சொல்ல வேண்டும். வித்தியாசம் என்ன தெரியுமா, வாழைக்குலை 3000 ரூபா, ரெண்டல் வந்து 5000 ரூபா. இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா, அப்ப அவன் சொல்லுவான் நீ வாழைக்குலையை வச்சுக்கோ, கூலி 5000 ரூபா சொல்லுவான். இப்ப கத்திய தூக்குறவ கத்திய கீழே போட்டது, எனக்கு கொலையும் வானா வாழையும் வானா, நீ ஏன் வச்சுக்கோடு சொல்லுவான். எனவே நல்லோர்களை சீர் அல்லாஹ் எப்படி அழகான மார்க்க சட்டங்களை எல்லாம் இமாம்கள் மூலமாக எல்லாம் கற்று தந்திருக்கிறான். எனவே நல்லோர்களை சீரவிகளே, சில விஷயங்கள் மனிதனுடைய அறிவுக்கும் அறிவியலுக்கும் புலப்படாத சில விஷயங்கள் உண்டு. இதையெல்லாம் இமாம்கள் ஷரியத்துடைய ஹக்கீக்கத்துடைய ஞானங்களை கற்றோர்கள் நமக்கு அழகாக கற்று தந்திருக்கிறார்கள். 30 நிமிடங்கள் தான், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷா அல்லாஹ் தொடலாம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார் இறை நேசர்கள் மீது அன்பு வைப்போம், அவுலியாக்கள் மீது பற்று வைப்போம், அவர்கள் செய்த தியாகங்களை மதிப்போம். அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள். இந்த சமூகத்திலே அல்லாஹ்வினால் அடையாளப்படுத்தப்பட்ட சமூகம், அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. எங்களை போன்றோ நம்முடைய துன்யாவுடைய பராக்கிலேயோ அவர்கள் கழித்தவர்கள் அல்ல. முழுக்க முழுக்க தன்னை பரிசுத்தப்படுத்தி அல்லாஹ்வோடு ஐக்கியமாகி மிகப்பெரிய தீனுடைய சமூக சேவையாளர்களாக வாழ்ந்துவிட்டு இன்னும் அவர்கள் மரணித்தாலும் மனித உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சபபுக்காக அல்லாஹ் மௌத்தி என்கிற ஒரு சிபத்தை ஏற்படுத்தினாலும் அவர்கள் மனித உள்ளங்களில் இன்னும் ஹயாத்தாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசுவதும் அவர்களுடைய நமூனாக்கள் எடுத்து செல்வதும் நமது பாவங்களுக்கு அது பரிகாரமாக அமையும். அந்த வகையிலே உங்களுடைய இந்த தக்கியாவிலும் இந்த தாவியாலும் கூட ஆண்டுதோறும் இந்த துர்காதா மாதத்தில் நடைபெற்று வருகிற ஷாதுலி நாயகம் அவர்களுடைய மனாக்கி மஜ்லிசு நாளைய தினத்தில் தமாம் இருப்பதாக அறியப்பட்டோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நல்லோர்களுடைய பயிர் வரக்காட்டுகளை கொண்டு நம்முடைய எல்லா நியத்துகளை கபூலாக்கி வைப்பானாக. நமது தேசத்தை நமது நாட்டை தொட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகளும் சோதனைகளும் நீங்கி ஷாதுலி நாயகம் அவர்களுடைய பயிர் வரக்காட்டுகளை கொண்டு இந்த தேசம் வளமிக்க தேசமாக ஆக ரப்பே ரஹ்மான் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அசாதாரண நிலைமைகளை எல்லாம் யா அல்லாஹ் தீர்த்து மக்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாம் தாராளமாக இந்த மண்ணிலே கிடைக்க தௌஃபீக் செய் ரஹ்மானே. எரிபொருளுக்கான அதாவது வாகனங்களுக்கு தேவையான எரிபொருள், சமையலுக்கு தேவையான எரிவாயுகள், மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே இந்த மண்ணிலே தாராளமாக கிடைக்க யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. உலக நாடுகள் மத்தியிலே நம் தேசத்தை வளர்ச்சி மிக்க நாடாக, பொருளாதாரத்திலே வளர்ச்சி மிக்க நாடாக ஆக்கிடு ரஹ்மானே. இந்த மண்ணிலே யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் சாந்தியையும் சமாதானையும் நிலைத்து சமாதானத்தை நிலைக்க செய் ரஹ்மானே. இந்த மண்ணிலே வாழ்கிற எல்லா மக்களும் சகோதர தன்மையோடு வாழும் நிலைமைகளை தந்துடு ரஹ்மானே. யா அல்லாஹ், மௌத்து வரைக்கும் உன்னை வணங்கி வாழ்வதற்கும், மௌத்து வரைக்கும் ரப்பே ரஹ்மானே உன்னை வணங்கி வாழ்வதற்கும், இல்லாதோர்களுக்கு ரப்பே ரஹ்மானே வணங்கி வாழ்வதற்கும், வணங்கி வாழ்வதற்கும், எல்லோரோடும் இணங்கி வாழ்வதற்கும் யா அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. வாஹ்ரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.